சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?
செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது.
அழகிய கண்ணே, உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ.
என்ன ஒரே பாட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா?
ஆம், இந்த பாடல்களை திரைவடிவங்களாக கொண்டு வந்தவர் இந்த இயக்குனர். அந்த பெரிய இயக்குனர் நமது சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சிக்காக நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் உள்ள இளையான்குடி என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்து குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு படிக்க ஆரம்பித்து எதிர்பாராத நிகழ்வுகளால் திரைக்கு வந்து தமிழர் எதிர்பார்த்த திரை வடிவத்தை நமக்காய் தந்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தங்கப்பதக்கத்திற்கு திரைக்கதை வசனகர்த்தாவாக அறிமுகமாகி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவரின் நடிப்பாற்றலை திரையில் தவழச் செய்தவர். ஆம், அவர்தான் இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள். இவரின் திரைப்படங்களுக்காக மாநில விருதுகளும் தேசிய விருதுகளும் இவரிடம் ஓடி வந்து ஒட்டிக்கொண்டன. நாம் மூவர், சபாஷ் தம்பி, பணக்காரப்பிள்ளை, நிறைகுடம், திருடி, கங்கா, ஹிட்லர் ஹுமானாத் போன்ற படங்கள் இவரின் கதை கருவாக அமைந்தன. தங்கப்பதக்கம், ஆடுபுலி ஆட்டம், வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்வு என் பக்கம், ரிஷி மூலம், நடிகர் பார்த்திபன் அவர்கள் நடித்து வெளிவந்த தையல்காரன், நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த கள்ளழகர் போன்ற படங்கள் இவரின் கதை வசனத்தோடு அமைந்து வெளிவந்தவை. ஒவ்வொரு படிகளாக தன்னை உயர்த்தி கொண்டு முள்ளும் மலரும், உதிரி பூக்கள், பூட்டாத பூட்டுக்கள், ஜானி, நெஞ்சத்தை கிள்ளாதே, மெட்டி, நண்டு, கண்ணுக்கு மையெழுது, அழகிய கண்ணே, ஊர் பஞ்சாயத்து, கை கொடுக்கும் கை போன்ற திரைப்படங்களை நமக்காய் வழங்கி தந்திருக்கிறார். தற்பொழுது இலங்கை திரைப்பட உலகிற்காக வண்ணாத்திக்குளம் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கவிருக்கிறார். இன்றைக்கு சினிமாவை தேடி வருகின்ற இளைஞர்களின் கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்கிறது என்ற கேள்வியை தனக்குள் எழுப்பி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆக இளைஞர்களின் மேல் அவருக்கான பற்றுதலை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வருகின்ற இளைஞர்களுக்காக, இயக்குநர்களுக்காக பல செய்திகளை நம் நிலையத்திற்கு வந்து வழங்கவிருக்கிறார். அந்த பெருமைக்குரிய இயக்குனர், பத்திரிகையாளர், கதையாசிரியர் திரு மகேந்திரன் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம்.
வணக்கம் திரு மகேந்திரன் அவர்களே.
வணக்கம்.
இந்த நிகழ்ச்சியில உங்களோடு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கின்ற தயாரிப்பாளர் திரு கிளீட்டஸ் அவர்களையும் வருக வருகன்னு வரக்கிறோம். வணக்கம் சார்.
வணக்கம் திரு கனகராஜ் அவர்களே. வணக்கம் திரு இயக்குனர் மகேந்திரன் அவர்களே.
ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம்.
ஐயா, முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சாதனை சரித்திரங்கள்.
சரி.
எத்தனையோ நேயர்கள் திரைத்துறை ஊடகத்திற்கு வருவதற்கு எத்தனையோ இயங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயன்பாடா இருக்கணும்ன்றது தான் அடிப்படை தத்துவமே.
சரி.
அந்த வகையில உங்களுடைய தொடக்கம் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி, கல்லூரிக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த திரைத்துறைக்கு வந்த செய்திகளை பற்றி உங்களுடைய தொடக்கத்தை வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
என்னுடைய பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ எதுக்காக படிச்சேன்னு நான் சொல்லவே முடியாது. ஒருவேளை வீட்டில் படிக்க வைப்பாங்க எல்லாரையும் போல இல்லையா, பையன் டிகிரி வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் படிச்சிருக்கேன், படிக்க வைக்கப்பட்டிருக்கேன். அப்படிதான். ஆக வீட்டில் படிக்க வச்சானா என்ன நோக்கமா இருக்கணும் உங்களுக்கு? பையன் படிச்சுட்டு ஊதியத்துக்கு போவான், வீட்டுக்கு சம்பாதிச்சு போடணும். அதான் நியாயமான ஒரு கோரிக்கை எண்ணமும் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு எனக்கும் அதே தான் எண்ணம் இருந்தது. படிக்கிற காலத்தில் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ படிக்கும்போது அப்படித்தான் நான் படித்தேனே தவிர, நீங்க இப்ப எதிர்பார்க்கறது மாதிரியோ, மற்றவங்க எதிர்பார்க்கற மாதிரியோ, அல்லது நேர்களுக்கு நினைக்கிறது போல சினிமாத்துறைக்கு நான் திட்டம் போட்டு நான் வரதே இல்லை. அல்லது ஒரு பெரிய ஒரு ஆசையோடையும் நான் அந்த துறைக்கு வரல. அல்லது ஒரு பெரிய ஒரு ட்ரீம்ஸோடையும் நான் இதுக்கு வரல. அல்லது சினிமா பத்தின அதீத அறிவு இருந்து எனக்கு இருந்து அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க, நான் போய் சொல்லவும் தயாரா இல்லை. இது வந்து பியூர்லி ஆக்சிடென்டல். இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஷிப்பு போகுது, திட்டமிட்டு போகுது. இங்கிருந்து இந்த நாட்டுக்கு இந்த ஷிப்பு போகுது, அதே போல அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு ஒரு ஷிப்பு வருது அப்படிங்கிற திட்டமிட்டு போறது. அது கடல் பயணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா துறைகளிலையும் நான் என்னவா போகணும், என்னவா செய்யணும், இப்படி ஒரு உத்தியோகத்தை நான் பார்க்கணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் வரணும், இல்லை ஆர்மியில் ஜாயின் பண்ணி சேர் பண்ணணும்னு ஒரு ஆசை. இப்படி ஒவ்வொரு துறைகளையும் வரக்குன்னு சில பேர் முனைப்பட வர்றது நியாயம். பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இது என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் வரவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு திறமை அடிப்படை இருக்கணும், உண்மையான திறமை இருக்கணும். அதுக்கான முனைப்போட சினிமா உலகத்துக்கு வந்து அது டைரக்ஷனோ ஆக்டிங்கோ மியூசிக் எந்த துறையாக இருந்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல கூறுகள் இருக்கு இல்லையா. அதில் அவங்களுக்கு திறமை இருந்து அந்த திட்டத்தோட வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. பட் இட்ஸ் எ என்டைர்லி டிஃப்ரெண்ட் ஏரியா சினிமா ஊடகங்கிறது. ஒரு கலை சார்ந்த துறை இல்லையா. இப்போ மற்ற துறைகளில் நான் படிச்சிட்டேன், டிப்ளமோ வாங்கியிருக்கேன், சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யூ கேன் கோ அண்ட் ஜாயின் தட் பர்டிகுலர் ஜாப் அக்கார்டிங் டு யுவர் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இது அப்படி இல்லை. இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, பட் முறையான ஒரு அரசாங்க உத்தியோகம் மாதிரி இல்லையே,
கிடையாது.
அதனால இப்படி எந்த தகுதியும் இல்லாமல் நான் வந்தது ஒரு சந்தர்ப்பத்தால ஏற்பட்ட ஒரு அனுபவம். இதை கேட்குற நேயர்களுக்கு மனசில் நியாயமான சந்தேகங்கள் வரும். எப்படி எந்த விதமான தகுதியோ இன்ட்ரெஸ்டோ இல்லாமல் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு இயக்குனராக வந்து உட்கார்ந்துருக்காரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டேன். படிக்கிற காலத்திலேயே எனக்கு அறியாமல் எனக்குள்ள வந்து ஸ்கூலில் படிக்கிறப்போ காலேஜில் படிக்கிறப்போ என்ன அறியாமல் வித்தவுட் எனி இன்டென்ஷன் நிறைய புக்ஸ் படிப்பேன். ரீடிங் ஹேபிட்ஸ் நிறையா இருந்தது. கல்லூரியில் படிக்கும்போது நாடகங்கள் போடுறது, நாடகங்கள் எழுதுறது, அது ஒரு பயிற்சியா இருந்தது, ஒரு பொழுதுபோக்கு. காலேஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொழுதுபோக்கு இருக்கும் இல்லையா. அப்புறம் ஓய்வு நேரங்களில் நான் தமிழ் படங்களை பார்ப்பேன், எல்லாரும் சினிமா பார்க்கறது இல்லையா. இப்ப எல்லாரும் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, சினிமாவுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருக்கோ இல்லையோ, சினிமா பார்க்கறது டிவிலையோ பெரிய திரையிலையோ பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. தென் அதை பத்தின விவாதங்கள், இப்போ நீங்க படங்களை பத்தி விவாதங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதுபோல படிக்கிற காலத்தில் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட எங்க ரிலேட்டிவ்ஸோட ஒரு கெட் டுகெதர்ல யூ வில் ஹேவ் டாக் அபவுட் அவர் ஓன் ஃபிலிம்ஸ். அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசணும் இல்லையா. இப்போ நம்ம அதுதானே உட்கார்ந்துருக்கோம். இப்போ பேட்டிங்கிற முறையில் அப்படி பேசும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்புறம் எங்க ஃபேமிலியில் பாதிப்பேர்னு சொல்ல முடியாது, ஒரு மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு சிலர் தவிர அவங்க வந்து அதிகமாக தமிழ் படங்களை பார்க்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு ஆங்கில படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், அது எங்கே ஸ்கிரீன் பண்ணுறாங்களோ. நான் இருந்தது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக எங்கள் அம்மாவோட கூட பிறந்த பிரதர்ஸ் எல்லாம் மெஜுராவில் இருந்தாங்க, மதுரை. அவங்களாம் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.
சோ அங்கேயே அவங்களுக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, ஹாலிவுட் பிலிம்ஸ். சோ அந்த அங்கிள்லாம் நாங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஹாலிடேஸ்ல உட்காந்து பேசும்போது, அவங்க எல்லாம் சினிமா பத்தி பேசும்போது, நான் பார்த்த தமிழ் படங்கள் பத்தி பேசுவேன், அவங்க தங்களுடைய இங்கிலீஷ் பட அனுபவங்களை சொல்லுவாங்க. சோ அங்க கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்பதான் சொல்லுவாங்க, தமிழ் படங்களே யதார்த்தம் இல்ல, லவ் படுறவங்க எங்கேயாவது டூயட் போடுவாங்களா, ஃபைட் பண்ணா இப்படியா ஒருத்தரையும் வந்து 100 பேர் அடிச்சு கொள்வான், இது நடைமுறை இல்ல கிடையாது. அது டயலாக் ஓரியன்டாவே இருக்கு தமிழ் சினிமா, ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி, ரேடியோ டிராமா மாதிரியே இருக்கு, எல்லாரும் ஓவர் ஆக்ட் பண்றாங்க. அது தமிழ் படங்களை பார்த்தா ஒரு ரேடியோ டிராமா போலவோ ஸ்டேஜ் பிளே போலதான் இருக்கே தவிர, ஒரு விஷுவல் மீடியம் ஹாலிவுட் பிலிம்ஸ் மாதிரி விஷுவல் ட்ரீட் கிடையாது தமிழ்ல. எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவே மிகைப்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு வாதத்தை என்னுடைய தாய் மாமன்கள்லாம் முன்வைப்பாங்க. எனக்கு அது உடன்பாடா இருந்துச்சு.
தாய் மாமன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செய்தி வந்து, அதுல வந்து அந்த அரிசி கதையை ஒண்ணு சொல்லியிருந்தேன் சொன்னது,
ஒரு கட்டுரையில் நான் எழுதியிருந்த சொல்றீங்க இல்லையா, ஜென்ரலா எங்க மாமா ஒருத்தர் ஃபார்மர், அதுல ஒரே ஒரு அங்கிள் தான் விவசாயத்தை முழுமச்சா பண்ணிட்டு இருந்தவர். ஒரு சமயம் நானும் ஒரு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது என் தட்டில இருந்து ஒரு பருக்கு கீழ் தறி விழுந்துருச்சு. அது எப்போ நடக்கிறதான்னு சொல்லிட்டு நான் மேற்கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். அதை பார்த்து எங்க மாமா ஒருத்தர் சிரிச்சாரு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லப்பா, ஒரு பருக்கு தவறி விழுந்து போச்சு, இதுக்கு பின்னால பெரிய கதை இருக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்ன கதை அப்படின்னு. ஏப்பா, இந்த அரிசி எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணி வந்திருக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்ன புதுரு போடுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு. ஏப்பா, இது வந்து ஏதோ ஒரு கிராமத்துல அறுவடை பண்ணப்பட்ட நெல் இது, அங்க அறுவடைக்கு தப்பி களத்து மேட்டில் தப்பி, அப்புறம் அவிக்கும் போது தப்பி, அப்புறம் வந்து காயப்படும் போது தப்பிச்சு, அப்புறம் ரைஸ் மில்லுக்கு போகும்போது தப்பிச்சு, அப்புறம் இத்தனை டிராவல் இருக்கு இல்லையா, ராரிலையும் ட்ரெயின்லயும் வந்திருக்கும் பல ஊர்கள்ல இருந்து, அங்கிலாந்து தப்பிச்சு வந்து கடைசியில நம்ம வீட்டுக்கும் வந்து ரேஷன்ல வாங்கணுமோ கடையில வாங்கணுமோ வந்து உலைக்கு வச்சிட்டோம், வடிச்சோம், அப்பவும் தப்பிச்சு கடைசியை ஓன் தட்டுக்கு வந்து தவறி போச்சுன்னா இவ்வளவு குடும்ப பத்தியா, இவ்வளவு பெரிய கதை இருக்குப்பா. எனக்கு பெரிய ஷாக், நம்மளா சர்வசாதாரணமா நினைக்கிறோம் ஒரு பருக்கு தவறி போறது, அதோட டிராவலர் நினைச்சு பார்த்தா இவ்வளவு மலைப்பா இருக்கு. நான் உடனே விருந்து பருக்கை கூட கீழே விழுந்த பருக்கை கூட எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அவர் என்ன அதுல ஃபீல் பண்ண, நான் ஃபீல் பண்ண அப்படின்னா, ஆக ஒரு டிராவல், ஒரு பருக்கைக்கு இவ்வளவு பெரிய டிராவல் இருக்கு. இப்போ நீங்கள் நானும் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம எத்தனை தடைகளை தாண்டி இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சோ வந்து லைஃப் இஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு கிரேட் இது நம்முடைய ஒவ்வொருத்தர் லைஃப். அது சோ ஒவ்வொரு மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப், ஒவ்வொரு மினிட் ஆஃப் அவர் லைஃப், ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு கணமும் எவ்வளவு உயர்ந்தது இல்லையா, இயற்கையை பொறுத்த வரைக்கும், படைப்பை பொறுத்த வரைக்கும். அது
இப்போ அத மாதிரி வந்து எல்லைகள் என்பதோ அந்த முடிவுகள் என்பதோ நமக்கு அந்த கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க?
எதுங்க
இப்போ அந்த அரிசி போல, அந்த சோறு போல, நம்ம பல இடர்பாடுகளை தாங்கியிருந்தாலும் கூட,
இடர்பாடுகள் அது கஷ்டம் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அது
சரிங்க,
அந்த அரிசி அங்கிருந்த வயலிருந்து வரல அப்படின்னா யூ காண்ட் ஈட்.
அது சரிங்க
இல்லையா, அவ்வளவு எப்பவுமே நம்ம வந்து சில கடமைகளையே வந்து அது கஷ்டங்கள் நம்ம ஒரு லேபிள் குத்திடுறோம். அது
சரி,
கஷ்டம் நினைச்சா ஃபார்மர் அங்கே நிலத்துல ஒர்க் பண்ண முடியாது, ஒரு தச்சர் போய் மரவெளிகள் பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தேர் வி ஆர் பெர்ஃபார்மிங் அவர் டியூட்டிஸ், அதை நம்ம கஷ்டம்னு எப்ப நினைக்கிறோமோ தென் வி பிகம் மெக்கானிக்கல். அதுல நமக்கு ஈடுபாடு இருக்காது, டெடிக்கேஷன் இருக்காது, பக்தி சிரத்தை இருக்காது.
அந்த ஒரு பருக்கை சோறு தட்டில இருந்து கீழே விழுந்து அதை நீங்க எடுத்து போட்டு சாப்பிட்டீங்க, அதற்கு பிறகு அந்த ஒரு உங்கள் மாமா சொல்லிய அந்த கதையானது எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ நான் சினிமா ஒத்துறதுக்கு நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ அலையில் அடிச்சு என்ன கொண்டாந்து ஒதுக்கிருச்சு, சினிமாங்கிற சமுதர்க்கல்ல ஒதுக்கி விட்டுருச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சப்ப தான் கொஞ்சம் ஒரு பின்னார் திரையும் பார்த்தேன், இந்த பருக்குடைய கதை திரையும் பார்த்த மாதிரி, எத்தனை டிராவலை தாண்டி நம்ம இங்க வந்திருக்கோம், அந்த டிராவலுக்கு நான் மட்டும்தான் காரணமா, என்ன இந்த டிராவலுக்கு காரணமா பல பேர் இருக்காங்க.
அதுல ஒருத்தர் முதல்ல நீங்க சொன்னீங்க, பல பேர்ல முதல்ல நீங்க
எனக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல போனா எல்லாருமே, அதாவது குறிப்பிட்டு சொல்றவங்க ரொம்ப முக்கியமானவங்களா, பெரிய விஐபிஸரா விஐபிஸா, அல்லது வந்து எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபரா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது, நான் அப்படி நினைக்கவும் கூடாது. அது ஏன்னா நம்ம லைஃப பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷனா இருக்கிறது மட்டுமே பெரிய சாதனை அல்ல. அவன் அவனாவே தன் கடமையில நேர்த்திய செய்யக்கூடிய எல்லாருமே உலகத்துல பெரிய விஐபிஸ் தான். யாரும் சாதாரண ஆளுங்கிறது கிடையவே கிடையாது, இருக்கவும் கூடாது. அதுபோல இப்ப நான் என்னுடைய அங்கிள்ஸ பத்தி பேசினேன். என் நண்பர்கள் எத்தனை பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க என்னுடைய படிக்கிற காலத்துல. என்னுடைய என்ன ஷேப் என்ன அறியாம என்ன ஷேப் பண்ணிக்கிட்டது இல்லை. அப்படி அவங்களுக்கு விலாசம் இல்லை, முகவரி இல்லை. ஆனால் அவங்களெல்லாம் இப்ப நான் சொன்னா அவங்க யாரோ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஐ ஹேவ் டு தேங்க் தம் இன் தேர் ஆப்சன்ஸ். ரொம்ப தெரிஞ்சவங்க சொல்ல வரும்போது ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய இன்னொரு சேஞ்ச் காரணமா இருந்தார் அமரர் திரு எம்ஜிஆர் அவர் தான்.
சார் இந்த நிகழ்ச்சி வந்து இதோட இந்த வாரத்தோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க.
சரிங்க,
அடுத்த வாரம் பல செய்திகளை பல கேள்விகளோட உங்ககிட்ட நான் வந்து மறுபடியும் கேட்க போறேங்க. நீங்க நிறைய பதில் சொல்லணும்.
நிச்சயமா.
நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உரையாடியவர் திரு கிளீட்டஸ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.